செப்டம்பர் 2014 தென்டலிவரில் சிறுகதை போட்டி தேர்வு கதை
சாண்டா கிளாரா கலிபோர்னியாவிலிருந்து ராஜா ரங்கராஜன் அவர்கள் எழுதியுள்ளது.
விருந்தாளி ஒளிவடிவம்
சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். ரவி, நம்ம புது ஜிஎம் சனிக்கிழமை யூஎஸ்லிருந்து கிளம்பி இந்தியா வரலாம். இந்த சண்டே ஒரு நாள் அவரை என்டர்டெயின் பண்ண முடியுமா என்றார் கோபால் விருதுப்பெண்டு. என்ன கோபால், நீங்க பாத்துக்கலாமே, நான் எடுக்கு என்றேன். இல்ல ரவி, எனக்கு சண்டே ஒரு கல்யாணம் அட்டன் பண்ண வேண்டி இருக்கு, மிஸ் பண்ண முடியாது. ஒரு நாள் தானே, சும்மா அவரை ஏதாச்சும் மால் இல்லைன்னா மகாபீபலாம் சுத்தி காட்டுங்களேன். அவர் இந்தியர்களை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காராம். இது முதல் வாட்டி வரார், நீங்க ஈஸியா சமாளிக்கலாம், ஒன்னும் பயப்படாதீங்க. கோபாலுக்கு அவர் வேலையை என் தலையில் கட்டுவதே வாடிக்கையால் போனது. ஒரு நாள் பொழுது ஓடிவிடும், ஒன்றும் சிரமம் இருக்காது என்று நினைத்து அந்த கவலையை அப்போதைக்கு மறந்தேன். சனிக்கிழமை இரவு வரை, இரவு 7 மணிக்கு போன் அடித்தது. ஹலோ, திஸ் இஸ் ரிச்சர்ட், கேன் ஐ டாக் டு ராவி என்று அமெரிக்க ஆங்கிலத்தில் ஒரு குரல். சார், ஐ எம் ரவி, வெல்கம் டு இந்தியா என்று ஆரம்பித்து எனக்கு தெரிந்த அமெரிக்க ஆங்கிலத்தில் குசலம் விசாரித்தேன். ரவி, நாம எப்போ பார்க்கலாம் என்றார். நாளைக்கு பார்க்கலாம் சார், உங்களுக்கு சென்னையில என்ன பாக்கணும்?
எனக்கு ரொம்ப டைம் இல்ல, 2 நாள்ல திரும்பி போகணும். சைட் சீயிங் வேணாம்னு பாக்கிறேன். எனக்கு முதல்ல இந்திய கலாச்சாரம் தெரியணும், அப்போதான் என்னால இந்தியன் எம்ப்ளாயிஸ் நல்லா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரலாமா? எனக்கு நீங்க வீட்லயே இந்தியா பத்தியும் சென்னை பத்தியும் சொல்லிடுங்களேன். கட்டாயம் வாங்க சார். என் அட்ரஸ் இருக்கா? உங்க அட்ரஸ் போன் எல்லாம் கோபால் கொடுத்துட்டார். நாளைக்கு காலை 10 மணிக்கு உங்களை பாக்கிறேன், பாய். இந்த கோபால் நல்லாதான் என்ன மாட்டி விட்டுருக்கான். நாளை இவருடன் என்ன பேசுவது?
அமெரிக்காவில் காலை 10 மணிக்கு என்ன சாப்பிடுவார்கள்? ஒன்றும் விளங்கவில்லை. மீரா, அம்மா இங்க வாங்க. டே பாலு, ஷீலாவையும் கூட்டிட்டு வாடா, முக்கியமான விஷயம்.
எல்லோரும் ஆஜராக விஷயத்தை உரைத்தேன். பாலுவும் ஷீலாவும் இவ்வளவுதானா என்று சட்டை செய்யாமல் போய்விட்டனர். மீராவுக்கு என்னை விட பதட்டம் அதிகம் தொட்டி கொண்டது. அமெரிக்கா ஜிஎம் நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறார்? அவரு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நம்ம சுத்த சைவம்னு சொன்னேடா. கேள்வி மேல் கேள்வி. மீரா, நீ சமையல் வழக்கம் போல இல்லாம கொஞ்சம் நல்லா பண்ணு, காரம் இல்லாம ஜாஸ்தி போடாத. அப்புறம் ரவிக்கு வேலை போயிட போகுது. டேய் ரவி, அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடா? மீராவும் அம்மாவும் குறைந்து எடுத்தார்கள். எதற்கும் பதில் தெரியாமல் விழித்தேன். ஒரு வழியாக வீட்டில் இட்லி செய்து பாலுவை விட்டு வெஜிடபிள் பீட்ஸா வாங்கி வைக்க முடிவானது. இத பாருங்கோ, அவர் இந்தியா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வரார். அவர்கிட்ட ஏதானும் அச்சு பிச்சுன்னு சொல்லி வைக்காதீங்கோ. அவர் பேசறது புரியலன்னா சும்மா சிரிச்சு வைங்கோ, போதும். இது என்னடா எங்களை அதிகாரம் பண்ற? நம்பாத்துக்கு நம்மள பாக்கத்தானே வரார். பேசாம இருக்கிறதுனா அவரை இதுக்கு வரணும். எனக்கும் இங்கிலீஷ் எல்லாம் தெரியும், நல்லா பேசுவேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத.
அம்மாவின் பேச்சு எனக்கு வயிற்றில் புளியை கரைத்தது. வீட்டை சுத்தம் செய்து இரவு படுக்க 12:00 தொட்டது. காலை சரியாக 12:00 ரிச்சர்ட் ஆஜரானார். சிவந்த நிறத்தில் மெல்லிய தாடியோடு கண்ணாடி அணிந்த ஒருவரை எதிர்பார்த்த எனக்கு அவரின் கருநிறம் ஆச்சரியம் அளித்தது.
உங்கள் வீடு அழகாக உள்ளது, என்னுடைய சின்ன அன்பளிப்பு என்று இனிப்பு டப்பாவை நீட்டினார். வாங்கி கொண்டு நன்றி என்றேன். உள்ளிருந்து அம்மா அழைத்தாள்.
என்னடா அமெரிக்கான்னு சொன்னேன், ஆப்பிரிக்காலேந்து யாரோ வந்திருக்கார்.
அமெரிக்கால எல்லா கலரும் உண்டு, நீ ஏதாவது கேட்டு வைக்காத.
ரிச்சர்டுக்கு எல்லோரையும் அறிமுகம் செய்தேன். அரைமுறை ஆங்கிலத்தில் என் அம்மா, உங்க சொந்த ஊர் எது என்றாள். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் மிஷிகன் தான். என்னுடன் பிறந்தவர்கள் 6 பேர். என் அப்பா எங்களை விட்டு சிறு வயதிலேயே பிரிந்து விட்டார். எங்களை வளர்த்து படிக்க வைத்தது எங்கள் அம்மாதான். எங்களுக்காக மிகவும் கடுமையாக உழைத்தாள் என்றார்.
அப்படியா, அமெரிக்கால யாருக்கும் எதுக்கும் கஷ்டம் இல்லைன்னு நினைச்சேன்.
பகவான் யாருக்கு சோதனை கொடுக்கல, உங்க அம்மாவை நினைச்சா பெருமையா இருக்கு என்றார்.
என் அம்மா எதுவும் உளராமல் இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டிருந்தேன்.
உங்களுக்கு ஒபாமாவை தெரியுமா என்றார்.
பெரிதாக சிரித்த நிச்சே, உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதே அளவுதான்.
இந்தியன் பீப்புள் கொஞ்சம் ஷைன்னு சொன்னாங்க,
உங்கள் பேச்சு சுபாவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பற்றி சொல்லுங்களேன், நீங்கள் பிறந்தது இந்த ஊரிலா?
என்னத்த சொல்ல என்று ஆரம்பித்து சுமார் 10 நிமிடங்கள் சொல்லிக் கொண்டே இருந்தாள்.
தான் கான்வென்டில் படித்தது, சிறு வயதில் கல்யாணம் செய்தது, சீக்கிரமே கணவனை இழந்தது, எப்படியோ முட்டி மோதி என்னை ஆளாக்கியது வரை திக்கி திக்கி ஆங்கிலத்தில் சொல்லி முடித்தாள். அவருக்கு என்ன புரிந்தது என்று தெரியவில்லை.
உங்கள் கதை என் அம்மாவின் வாழ்க்கை போல்தான் உள்ளது என்றார்.
ஆனா இந்தியா அமெரிக்கா மாதிரி இல்லை. இங்க எங்க மாதிரி மனுஷாளுக்கெல்லாம் மரியாதை கிடையாது, ஒரு சலுகை கிடையாது. என் புள்ள படிப்புக்கு என்னெல்லாம் கஷ்டம். இந்த அரசாங்கம் ஜாதியும் ஓட்டும் தான் பாக்கிறது. திறமைக்கு மதிப்பு இருந்தா தேவல, அதெல்லாம் இங்க கிடையாது. கண்டவனுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கறது. ஒண்டியா இருந்த எனக்கு ஒரு கரிசனம் இல்லை. இச்சட் ஆச்சரியமாக பார்த்தார்.
அப்படியா, இது சரியாப்படலையே. என்ன ரவி, இந்த சிஸ்டம் இப்படித்தானா?
நான் கொஞ்சம் விழித்தேன்.
இல்ல சார், பழைய காலத்துல இருந்து சில மக்கள் ஒதுக்கப்பட்டதால இப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். இப்ப இருக்குமா அதெல்லாம் அவர்கிட்ட சொல்ற. உன்னோட சின்ன வயசு ஆல்பம் கொண்டு வந்து காமியே.
அவரும் தெரிஞ்சுக்கட்டுமே, என்ன தப்பு?
நீங்க சொல்லுங்க சார், இந்த மாதிரி மக்களை ஜாதி வாரியா பிரிச்சு எங்களை ஒடுக்கறது சரியா? இப்படி செஞ்சா நாடு என்ன ஆகும்? உங்க நாட்டுல இப்படி பண்றாங்களா? இங்க மட்டும்தான் இப்படி நடக்கிறது.
ரிச்சர்ட் பொறுமையாக அமெரிக்க கருப்பர்களின் போராட்டத்தையும் அவர்களின் விடுதலை பற்றியும் விளக்கினார். ஆனால் இப்பொழுது எல்லோரும் சமம், யாருக்கும் குறிப்பான சலுகைகள் இல்லை என்றார்.
அப்படி சொல்லுங்கோ, இங்க அதுதானே பிரச்சனை. இங்க மாத்திரம் திறமைக்கு முழு மதிப்பு கொடுத்தா இந்தியா எப்பவோ முன்னேறி இருக்கும். அமெரிக்கா எல்லாம் எங்கிட்டே கையேந்தனும்.
இன்னும் அம்மாவை பேச விட்டால் என் கதி அதோ கதி என தோன்றியது.
டிஃபன் சாப்பிடலாமா என்று
மீராவிடம் இட்லி கொண்டு வந்து அம்மாவின் வாயில் திணி என்று சைகை செய்தேன். வாசலில் அயன் பெண் வந்து, அம்மா துணி கொண்டாந்துருக்கேன்.
அம்மா வாங்கி வைமா என்று விரட்டினேன்.
என்னடி இத்தனை நாளி?
சரி கொடு.
பாட்டிமா கொஞ்சம் வில் தண்ணி கொடுங்களேன், ரொம்ப தாகமா இருக்கு.
மீரா கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி கொண்டாயே. அயன்கார பொண்ணு கேக்கறது பாரு,
இந்தா குடி, நல்லா தூக்கி குடிக்கணும், வாயில படக்கூடாது. அது தலையாட்டி கொண்டே மிக தூரத்தில் வைத்து குடித்தது. பாதி தண்ணியை முகத்தில் கொட்ட,
ஆரி பாட்டிமா என்று சிரித்தது.
அம்மா இடது கையால் அதை வாங்கி கொண்டாள். இந்தாடி மீரா, இந்த தண்ணிய கொட்டிட்டோ கையோட பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிரு, அப்படியே உள்ள வச்சுடாதே என்றாள்.
ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.